இல்லை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற தீர்ப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பழி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பழி. வாராய் இறை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராய் இறை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த கொரோனா பெருந்தொற்று, ஒமேகரான் பெருந்தொற்று நம்மை முடக்கி இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். காரணம், இன்னும் நாம் கடவுளை நெருங்கி செல்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்றும் ஒமேகரான் பெருந்தொற்றும் நம்முடைய வாழ்வை அழிக்க முடியாது. ரோமியர்களுடைய திருமுகத்தில் புனித பவுலடியார் கூறுகிறார், எந்த ஒரு காரியமும் எனக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். எனவே நாமும் அந்த மனநிலை பெற்றவர்களாக வாழ்வதற்கு இந்த நேரத்தில் மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய சமூகத்திற்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனுடைய அருள்கரம் நம் அனைவரையும் அரவணைத்து எல்லா விதமான பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்று இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோ. விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உம் மீட்பரின்
உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வார்த்தைகள் 5-13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இவை 3 ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு. என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கவிலே இயேசையா, இன்னுயிரோடு கலந்தி இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலும் வசனம் தியானிக்கிறே, இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்தி இன்னுயிரே நான் உம்மை துதிப்பே, இன்னுயிரே நான் உம்மை துதிப்பே.
மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார், அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவின் மனநிலை கொண்டிருப்போம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் புதுமைகளுள் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட புதுமையும் ஒன்று. உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று இயேசு பல புதுமைகளில் கூறியிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நற்செய்தியிலே தொழுநோயாளருடைய வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையை வைத்தே இயேசு அவருக்கு பதில் கூறுவதை நாம் காண்கின்றோம். லூக்கா நற்செய்தி 5 அதிகாரம் 12-13 நாம் வாசிக்க கேட்டோம். தொழுநோயாளர் கூறுகிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்கிறார். அன்புக்குரியவர்களே, தொழுநோயாளருடைய இந்த வார்த்தைகள் எதை வெளிப்படுத்துகின்றது? அவரின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை, தவிப்பை வெளிப்படுத்துகின்றது. யாரும் என்னை விரும்பவில்லை, என்னுடைய உடல் முழுவதும் நாற்றம் எடுக்கிறது, என்னை யாரும் அரவணைப்பதில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது. தொடுதல் என்பது அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தாய் தன்னுடைய குழந்தையை தொட்டு அரவணைக்கிறார். அந்த தொடுதல் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அந்த தாய் தன்னுடைய குழந்தையை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த குழந்தை தாயினுடைய தொடுதலினால்தான் அந்த அன்பை உணர்கிறது. அந்த பச்சிலம் குழந்தை அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது யார் வேண்டுமானாலும் அதை கையில் எடுத்து அதனுடைய அழுகையை போக்க முடியாது. இது நம்முடைய வாழ்வினுடைய அனுபவமாக இருக்கிறது. அதை பெற்றெடுத்த தாயால் மட்டுமே அதனுடைய அழுகையை போக்க முடியும் என்று நமக்கு தெரியும். காரணம், அந்த தாயினுடைய அரவணைப்பை அந்த குழந்தை உணர்ந்திருக்கிறது. ஆக தொடுதல் என்பது அன்பை வெளிப்படுத்துவது. அன்புக்குரியவர்களை, ஆனால் நாம் வாழக்கூடிய சமூகத்திலே பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குட் டச், பேட் டச். குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எது குட் டச், எது பேட் டச்? எதனால் இந்த வார்த்தைகள் இப்பொழுது சமூகத்திலே காண கிடக்கின்றன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பை வெளிப்படுத்தாதன் காரணத்திற்காக, உண்மையான அன்பு வெளிப்படுத்த மக்கள் விரும்பாத காரணத்தினால், சுயநலம் மேலோங்கி இருப்பதன் காரணத்தினால் குட் டச், பேட் டச்சாக மாறுகிறது. அவர்களுடைய உள்ளத்திலே சுயநலம் இருப்பதால், அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய தொடுதல் சுயநலமாகவே இருக்கின்றது. எனவேதான் இந்த சமூகத்திலே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உடல் அளவிலே இந்த நிலை இருக்குமேயானால் எப்படி ஒருவர் பிறருடைய மனதிலே இருக்கக்கூடிய காயத்தை ஆற்ற முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களை. ஆனால் இயேசுவினுடைய தொடுதல் இங்கு இரண்டு காரியங்களை நிகழ்த்துகின்றன. ஒன்று, இயேசு தொடுகிறார், தொழுநோயாளருடைய நோய் நீங்குகிறது. அது மட்டுமல்ல, இயேசு அவருடைய உள்ளத்தையும் தொடுகிறார். என்னை தொடுவதற்கும் அன்பு செய்வதற்கும் யாருமே இல்லையே என்று கதறிக்கொண்டிருந்த அந்த தொழுநோயாளருடைய குரலை ஆண்டவர் இயேசு கேட்கிறார். என்னை விரும்புவதற்கு யாருமே இல்லையே என்று கதறிக்கொண்டிருந்த தொழுநோயாளருடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். எனவேதான் தொட்டு சுகப்படுத்துகிறார். இயேசுவுக்கு தெரியும் தொழுநோயாளரை யாரெல்லாம் தொடுகின்றார்களோ அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். தோரா நூலிலே பார்க்கின்றோம். யூதராய் இருக்கக்கூடிய இயேசுவுக்கு அது தெரியும். இருந்த போதிலும் அன்புக்குரியவர்களை தொடுகிறார். தொழுநோயாளரை தொடுகின்ற பொழுது அந்த நோயும் அவரை தொற்றிக்கொள்ளும் என்பது இயேசுவுக்கு தெரியும். இருந்தாலும் இயேசு தொடுகிறார் அன்புக்குரியவர்களை. காரணம், அந்த தொடுதலிலே அன்பு இருக்கிறது, அந்த தொடுதலிலே அரவணைப்பு இருக்கிறது, அந்த தொடுதலிலே பாசம் இருக்கிறது. இதைதான் இன்றைய நற்செய்தியில் தொழுநோயாளர் தன்னுடைய சந்திப்பிலே, இயேசுவை சந்திக்கின்ற அந்த சந்திப்பிலே உணர்கிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா ஒமேகரான் பெருந்தொற்றினுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நம்மால் பிறரை தொட முடியாது, கை குலுக்க முடியாது, பாராட்டு தெரிவிக்க முடியாது. இது சாத்தியமல்ல. காரணம், இது பரவக்கூடிய நோயாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் பிறருடைய உள்ளத்தை தொடக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடியும். எப்படி? நம்முடைய அன்பினால், நம்முடைய உடனிருப்பால், நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளால் நாம் பிறருடைய மனதை தொடுபவர்களாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஏற்கனவே தொடக்கத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும் என்று தொழுநோயாளர் கூறுவது அவருடைய வேதனையின் வெளிப்பாடு. பிறருடைய வெறுப்பை, புறக்கணிப்பை, கண்டுகொள்ளாமையை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தவருடைய வெளிப்பாடு. எனவேதான் இயேசு முன்வந்து அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார், தொடுகிறார். நாம் வாழும் சமூகத்திலே அன்றாட நிகழ்வுகளில் நாம் பலரை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிறருடைய உறவிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய சந்திப்பு உறவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா, உறவு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துகின்றதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆலயத்திற்கு செல்லுகின்றோம், உறவினர்களுடைய விருந்துகளில் பங்கு பெற முன்வருகின்றோம், பல நிகழ்வுகளில் நாம் பங்கேற்கின்றோம். ஆனால் இந்த உறவு பரிமாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பல உறவினர்களுடைய நிகழ்வுகளில் உறவு துண்டிக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். செத்தாலிய முகத்தில் முழிக்காத என்று சொல்லுபவர்கள் ஏராள பேர், ஏராள மக்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். நாமும் பல நேரத்திலே அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குடும்பத்திலே இருக்கிறார்கள் பெற்றோர்கள், பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்முடைய சந்திப்பு, நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு கொண்டாட்டமாக மாறவில்லை, உறவு பரிமாற்றமாக மாறவில்லை அன்புக்குரியவர்களை. யோவான் தன்னுடைய திருமுகத்திலே மிக அருமையாக தன்னுடைய வார்த்தைகளிலே பதிவிடுகிறார். யோவான் முதல் திருமுகம் 4:20 நாம் பார்க்கின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. எவ்வளவு அருமையான வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார் பாருங்கள். நம்முடைய வாழ்வை நாம் சோதித்து பார்ப்பதற்கான வார்த்தைகள் அவை. ஆலயத்துக்கு வருகின்றோம், கடவுளை மட்டும் நான் பார்த்தால் போதும், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு கடவுள் செவிசாய்த்தால் மட்டும் போதும், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்பவர்களாக இருப்போமேயானால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம்.
நாம் கடவுளை அன்பு செய்பவர்களாக வாழவில்லை என்று அர்த்தம். காரணம், நமக்கு முன்பாக இருப்பவர்கள் நமக்கு அன்பு செய்பவர்களாக இல்லை, நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. பிறகு எப்படி நாம் கடவுளை அன்பு செய்ய முடியும்? இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு இதை, இந்த அழைப்பை விடுக்கிறது. அன்புக்குரியவர்களை, எப்படி நாமும் இயேசுவாக மாற வேண்டும்? பிறருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையை அறிபவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தயக்கங்களை அறிபவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணீர்களையும் கவலைகளையும் உற்று பார்த்து அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன செய்தார்? இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். லூக்கா நற்செய்தி 5:16 அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திறந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். பிறருக்கு அன்பை வெளிப்படுத்தவும், பிறருக்கு மன்னிப்பை வெளிப்படுத்தவும், பிறருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கவலைகளையும் கண்ணீர்களையும் கண்டுகொள்ளவும் எது துணையாக இருக்கிறது? ஜெபம் துணையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த கடவுள் அனுபவத்தை ஜெபத்திலே உணர்கிறார். கடவுள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய வாழ்விலே அசை போட்டு பார்க்கிறார். அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடியவராக இயேசு இருக்கிறார். இதை தான் இந்த நட்சத்திரத்தில் நாம் காண்கின்றோம். கடவுளுடைய அனுபவம் அவரை பிறருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க வைக்கிறது. இதுதான் அன்புக்குரியவர்களே, கடவுளை அன்பு செய்வது பிறரையும் அன்பு செய்வது. கடவுளுடைய அனுபவம் மக்கள் அனுபவமாக, பிறருடைய அனுபவமாக மாறவில்லை என்றால் நாம் பிறரை அன்பு செய்யவில்லை என்ற அர்த்தம். யோவான் கூறுவது போல கடவுளையும் அன்பு செய்யவில்லை என்ற அர்த்தம். எனவே இந்த நாளிலே இயேசுவினுடைய மனநிலையை கொண்டு வாழ வேண்டும். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2:5 புனித பவுலடியார் கூறுகிறார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கடவுள் அனுபவத்தை பெற்று அந்த கடவுள் அனுபவத்தை பிறருக்கு கொடுத்தார். அந்த கடவுளுடைய அனுபவம் அவரை பிறருடைய வாழ்வை நோக்கி ஈர்த்து சென்றது, இயக்க வைத்தது, அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணீரை காண வைத்தது, அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கங்களை காண வைத்தது. நாமும் செபத்திலே ஊறி இருக்கின்ற பொழுது, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஆளப்படுகின்ற பொழுது அந்த கடவுளுடைய அனுபவம் நம்மை பிறரிடம் கொண்டு சேர்க்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசு தொழு நோயாளருடைய சந்திக்கிறார், நோயை குணப்படுத்துகிறார், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை மாற்றி அமைக்கிறார். தொழு நோயை சுகப்படுத்தின பிறகு அவர் தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறார். தொழு நோயாளர் குணமடையாவிட்டாலும் அவருடைய மனம் நிம்மதி பெற்றிருக்கும். ஏனென்றால் இயேசு அவரை தொட்டார், அவருடைய வாழ்வை தொட்டார், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை தொட்டார். இது போதும் ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று நிச்சயமாக நினைத்து இருக்கக்கூடும் தொழு நோயாளர். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை எல்லாம் மாற்றி புது மனிதனாக அவரை மாற்றுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய மனநிலையை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாமும் ஜெபத்திலே நம்முடைய நேரத்தை செலவழிக்க முன்வர வேண்டும். அந்த ஜெபத்தினுடைய ஆழம் நமக்கும் கடவுளுக்குமான உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது நாம் கடவுளுடைய அனுபவத்தை பெறுவோம். அந்த கடவுளுடைய அனுபவம் பிறரை நோக்கி, பிறருடைய வாழ்வை நோக்கி நம்மை எழுத்துச் செல்லும். அவர்களுடைய வாழ்விலே வளம் சேர்ப்பதற்கு நம்மை தூண்டும். எனவே இதை உணர்ந்தவர்களாக இயேசுவினுடைய மனநிலையை நம்முடைய வாழ்விலே பெற்று வாழ்வதற்கான வரத்தை இந்த தெய்வீக பலியிலே நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம்.
என்னை தந்தேன்.